வணக்கம். ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத். தலைப்புச் செய்திகள். மருத்துவம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சிறந்து விளங்குவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் இளையோரிடையே தலைமை பண்பை உருவாக்குவதற்காக நடத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு தேவையான சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் புத்தொழில் நிறுவனங்கள் பெரும் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்தியாவின் உண்மையான முகத்தை உலக சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டும் வகையில் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டில் நிறைவுரையாற்றிய அவர், மருத்துவம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சிறந்து விளங்குவதாக கூறினார். இந்திய பெண்கள் பல்வேறு தடைகளை கடந்து சர்வதேச அளவில் சாதனை படைத்து வருவது நமக்கு பெருமிதம் அளிப்பதாக குறிப்பிட்ட அவர், நமது மாணவர்களும் இளைஞர்களும் அவர்களது படைப்பாற்றல் மூலம் எதிர்காலத்திற்கு வழிகாட்டுபவர்களாக திகழ்கின்றனர் என்றார். வளர்ச்சியடைந்த பாரதம் உருவாகும்போது இந்தியாவின் தேவைகளுக்காக மட்டுமின்றி உலகின் நலனுக்காக பாடுபடும் சூழல் உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு பிரவாசி பாரதிய சம்மான் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். மத்திய அமைச்சர்கள் திரு ஜெய்சங்கர், திரு தர்மேந்திர பிரதான், திரு ஜோல் ஓரம், ஒடிஷா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி உள்ளிட்டோர் நிறைவு விழாவில் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் இளையோரிடையே தலைமை பண்பை உருவாக்குவதற்காக நடத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். தேசிய இளையோர் திருவிழா வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடும் நிகழ்ச்சியாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு தேவையான சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெறவுள்ள ஏரோ இண்டியா கண்காட்சியையொட்டி புதுதில்லியில் இன்று வெளிநாட்டு தூதர்களின் வட்டமேசை நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை மேம்படுத்தி சுயசார்பு நிலையை ஏற்படுத்த அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். பாதுகாப்பு மற்றும் விண்வெளித்துறையில் இந்தியாவின் வளர்ச்சியை சுட்டிக்காட்டிய அவர், அதிநவீன தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். 4 தலைமுறை போர் விமானங்கள், அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல், பீரங்கிகள், கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஆயுத ஏவுகணைகளை தயாரிக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா இணைந்திருப்பதையும் திரு ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் கோல் இந்தியா நிறுவனத்தின் துணை நிறுவனமான சிசிஎல் நிறுவனம் சார்பில் அமைக்கப்படவுள்ள 200 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனைக்கு மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இன்று அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த மருத்துவமனை ஜார்க்கண்ட் மக்களுக்கு சுகாதார சேவை வழங்குவதில் மைல்கல்லாக திகழும் என்றார். பின்னர் இந்திய நிலக்கரி மேலாண்மை நிறுவனத்தின் பயிற்சி அதிகாரிகளிடையே கலந்துரையாடிய திரு கிஷன் ரெட்டி, பசுமை எரிசக்தியை ஊக்குவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். இஸ்ரோவின் 100 செயற்கைக்கோளான நாவிக் இம்மாத இறுதியில் விண்ணில் செலுத்தப்படும் என இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், விண்வெளியில் செயற்கைக்கோள்கள் இணைப்புக்கான தேதி ஓரிரு நாட்களில் முடிவு செய்யப்படும் என்று கூறியுள்ளார். அண்மையில் செலுத்தப்பட்ட 2 செயற்கைக்கோள்களும் விண்வெளியில் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட பயன்பாடு குறித்து உத்தரகாண்ட் மாநில அரசு அதிகாரிகளுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக அம்மாநிலத்தின் சமோலி மாவட்டத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு பொது சிவில் சட்ட இணையதளம் வாயிலாக பதிவு செய்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக ருத்ரபயாக் மாவட்டத்தில் வரும் 13 முதல் 15 வரை இந்த பயிற்சி முகாம் நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது HMPV வைரஸ் குறித்து அச்சம் வேண்டாம், விழிப்புணர்வு அவசியம். ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
நாட்டில் புத்தொழில் நிறுவனங்கள் பெரும் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக ஊக்குவிப்புத்துறை செயலாளர் திரு அமர்தீப் சிங் பாட்டியா, கடந்த 9 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தொழில்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். 2016 ஆண்டில் 4 மாநிலங்களில் மட்டுமே புத்தொழில்களுக்கென பிரத்யேக கொள்கை வகுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 31 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இதுபோன்ற கொள்கைகளை வகுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் 779 மாவட்டங்களில் உள்ள 2 மற்றும் 3 நிலை நகரங்களிலும் புத்தொழில்கள் தொடங்கப்படுவதாக திரு பாட்டியா தெரிவித்தார். தில்லி சட்டப்பேரவைக்கு 5ஆம் தேதி நடைபெறவுள்ள இத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இதேபோல உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழகத்தில் காலியாக உள்ள தலா 1 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் மனு தாக்கலுக்கு முதல் நாளான இன்று 3 சுயேட்சைகள் மனு தாக்கல் செய்துள்ளனர். இத்தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகள் தீவிரமாக அமல்படுத்தப்படுவதாக தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான திரு மணிஷ் தெரிவித்துள்ளார்.
இன்னைக்கு ஈரோடு ஈஸ்ட் பை எலெக்ஷன் சம்பந்தமாக இன்னைக்கு 11 மணிக்கு நாமினேஷன் ப்ரொசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு 3 மணிக்கு அந்த இன்னைக்கு நாளோட நாமினேஷன் ப்ரொசஸ் முடிச்சிட்டோம். அதுல இப்போ வரைக்கும் 3 இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் நாமினேஷன் தாக்கல் பண்ணிருக்காங்க. அடுத்து நாமினேஷன் 13ஆம் தேதி இருக்கும் அண்ட் 17ஆம் தேதி. சோ அது 17ஆம் தேதி 3 மணி வரைக்கும் கடைசி நாமினேஷன் தாக்கல் பண்ணல. இப்போ வரைக்கும் நம்ம சிம்பால் இருக்கா, போஸ்டர்ஸ் இருக்கா, பேனர்ஸ் இருக்கா, அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வரைக்கும் நம்ம ஃபிளைங் ஸ்குவாட் ஸ்டடி சர்வலன்ஸ் டீம் இருக்கா, எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி டீம் ஃபீல்ட்ல இருக்கா. நேற்று தேதி 1 லட்சம் நம்ம சீசர் பண்ணிட்டோம். இன்னைக்கு காலையில இன்னொரு 1,85,000 ஒரு சீசர் ஆயிருச்சு. அதை நம்ம ட்ரெஜரி மூலமா சப்மிட் பண்ணுவோம்.
இந்திய கடற்படை கப்பலான INS மோர்முகவ் பிரான்ஸ் கடற்படையுடன் கூட்டு ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளது. கடற்படை கப்பலுடன் விமானப்படையின் போர் விமானங்களும் இந்த ஒத்திகையில் பங்கேற்றுள்ளன. மேற்கு கடல் பகுதியில் நடைபெறும் இந்த கூட்டு ஒத்திகை இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்புக்கு வலுசேர்க்கும் என்று கடற்படை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற கேலோ இந்தியா மகளிர் யோகாசன லீக் போட்டியில் மேற்கு வங்கம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்த தடகள வீராங்கனைகள் சாதனை படைத்துள்ளனர். கடந்த ஆண்டு மண்டல வாரியாக நடத்தப்பட்ட யோகாசன லீக் போட்டியின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் தற்போதைய தேசிய அளவிலான லீக் போட்டியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை செயலாளர் திருமதி சுஜாதா சதுர்வேதி, உத்தரகாண்டில் நடைபெறவுள்ள 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் யோகாசனம் ஒரு போட்டி விளையாட்டாக இடம்பெறவுள்ளது என்றார். அடுத்த ஆண்டு ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் காட்சிப் போட்டியாக யோகாசனம் நடத்தப்பட இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்கவுள்ள திரு டொனால்டு டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் திரு டிமிட்ரி பெஸ்கோவ், அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் ஆர்வமுடன் இருப்பதை அதிபர் புட்டின் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருப்பதாக கூறினார். இதனிடையே குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த ஆளுநர்கள் கூட்டத்தில் பேசிய திரு டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 26-24, 21-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் EYTO YS ஓங் இணையை வென்றது. அயர்லாந்துக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 238 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கேபி லூயிஸ் 92 ரன் எடுத்தார். பிரியா மிஸ்ரா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 239 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 34.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 241 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக பிரதிகா ராவல் 89 ரன் எடுத்தார். 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது ஆட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் உள்ளரங்கு கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டிக்கான 14 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி இந்தோனேஷியாவில் வரும் 15ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சிறந்து விளங்குவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் இளையோரிடையே தலைமை பண்பை உருவாக்குவதற்காக நடத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு தேவையான சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் புத்தொழில் நிறுவனங்கள் பெரும் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.